நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் அந்நாளில் நமக்கு கிடைக்கும் நேரத்தை பொறுத்து திட்டமிட்டுக் கொள்கிறோம். அதை நமது உடலின் செயல்பாடுகளை வைத்து எப்படி திட்டமிட வேண்டும் என்று கூறுகிறார் டாக்டர் V.R. அறிவழகன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வாழ்க்கையில எவ்வளவோ அவசியமான விஷயங்கள் பல இருந்தாலும் நேர நிர்வாகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நேரத்தை நிர்வாகம் பண்ண தெரியலன்னா வாழ்க்கையை வாழ தெரியாம போயிடும். அதனால இன்னைக்கு வாழ்க்கைக்கு நேர நிர்வாகம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா எந்த விஷயம் நடந்தாலும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் டைம் பா அடிச்சு தூள் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஒரு விஷயத்துல ஒருத்தன் தோல்வி அடைந்தாலும் எல்லாம் டைம் பா எனக்கு அப்பவே தெரியும் அவன் நேரம் சரியில்லை எதுக்கு இதுல ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்படி எந்த விஷயத்திற்கும் நேரத்தை நம்ம கருத்துல எடுத்து பேசுறது செயல்படுறது வழக்கமாக இருக்கு. இப்ப என்னென்ன விஷயத்துல ரொம்ப நேர நிர்வாகத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். படிக்கிறப்ப படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அந்த படிக்கிற நேரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எந்த நேரத்தில் படிக்கணும்? பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப படிக்கிறதுக்கு உகந்த நேரம். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலையில 3:30 5 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் மனம் தெளிவான சூழல்ல இருக்கும். அந்த நேரத்தில் படிக்கிற விஷயங்கள் ஆழமாக பதியும். இடது மூளை வலது மூளை ரெண்டு மூலையிலையும் பதிவாகும். அப்ப அது நீண்டகால பதிவாக நமக்கு இருந்து எந்த காலத்திலும் அது உறுதுணையா இருக்கணும். அந்த வகையில அதிகாலையில் படிக்கிறது நல்ல பழக்கம். சில பேர் மத்தியான நேரத்தில் படிப்பாங்க, மாலை நேரத்தில் படிப்பாங்க, இரவு கண் விழித்து 10 மணிக்கு மேல படிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவரவர் சூழலுக்கு தகுந்தபடி நேரத்தை நிர்ணயம் பண்ணி படித்தாலும் இந்த அதிகாலையில் படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல குளிக்கிறதுலயும் நேர நிர்வாகம் இருக்கு. எல்லா நேரத்திலையும் குளிக்கிறத விட குறிப்பிட்ட நேரத்தில் குளிக்கும் பொழுது பலன்கள் அதீத பலன்களை நம்ம பெறலாம். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, 3 மணிக்கு குளிப்பவன் முனிவன், 4 மணிக்கு குளிப்பவன் ஞானி, 5 மணிக்கு குளிப்பவன் அறிவாளி, 6 மணிக்கு குளிப்பவன் மனிதன், 7 மணிக்கு குளிப்பவன் எருமை அப்படிம்பாங்க. காலையில 7 மணிக்கு மேலெல்லாம் குளிக்கிறதெல்லாம் அவ்வளவு பயனில்லை என்பதை கிண்டலாக இப்படி சொல்லுவாங்க. அதனால அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குளிக்கும் பொழுது உடலுக்கு நன்மை அதிகம். அதை எளிமையா சொல்லணும்னா பிரமத்தில் குளியின் பிணிபல நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கும் பொழுது பிணி நம்ம உடம்ப பிடிச்சிருக்கிற பிணி விலகும். அதுவும் குறிப்பா பித்த சம்பந்தமான வியாதிகள் விலகும். பித்தம் நம்ம உடல்ல இருந்தாலும் இரவு நேரத்தில் எங்கும் பரவி நிற்கும். பகல் நேரத்தில் பித்தம் அங்கங்கே பதுங்கி இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி இருக்கும், பகல் நேரத்தில் அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா இரவு நேரத்தில் திடீர்னு எழுந்து நம்ம எதையாவது லைட்டை போட்டோம்னா அங்கங்க எங்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் கரப்பாம்பூச்சி. அதே போல இரவு நேரத்தில் பித்தம் எங்குமே பரவி இருக்கும். இதை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா, இரவு நேரத்தில் நம்ம உடம்ப தொட்டு பார்த்தோம்னா கையில என்ன உஷ்ணம் இருக்கோ அதே கழுத்தில் இருக்கும், அதே உஷ்ணம் நெற்றியில இருக்கும், எங்கு ஒரே மாதிரி வெப்பம் இருக்கும். அதே நேரத்தில் பகல்ல நம்ம உடம்பு உஷ்ணத்தை உணர்ந்து பார்த்தோம்னா கையில ஒரு உஷ்ணம் இருக்கும், கழுத்தில் ஒரு உஷ்ணம் இருக்கும், நெற்றியில ஒரு உஷ்ணம் இருக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் பித்தம் அதிகம் தங்கியிருக்கோ அங்கெல்லாம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், குறைவா இருக்கிற இடத்துல உஷ்ணம் குறைவா இருக்கும். அதனால அந்த அதிகாலையில பித்தம் எங்கும் பரவி இருக்கிற ஒரே உஷ்ணநிலையில இருக்கிற இந்த உடலை குளிப்பாட்டும் பொழுது தேவையில்லாத அளவுக்கு அதிகமான உஷ்ணம் வெளிப்பட்டு பித்தம் சம்பந்தமான சுமார் 40 வகை நோய்கள் நம்மை விட்டு விலகிவிடும். இந்த குளிக்கிறத மையமா வச்சு நம்ம ஆரோக்கியத்தை அந்த அற்புதத்தை அடைந்து கொள்ளலாம். அதனால குளிக்கும் பொழுது அதுவும் எந்த தண்ணியில குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும். நிறைய பேர் சுடு தண்ணியில குளிக்கிறோம், சுடு தண்ணியில குளித்தால் பலன் இல்லை. சில நோயுடையவர்கள், சில பாதிப்புக்கு ஆட்பட்டவர்கள் வேணும்னா சுடுதண்ணியில குளிக்கலாம், மற்றவர்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கணும். சில பேர் வந்து சார் நான் ஹாட் வாட்டர்லாம் குளிக்க மாட்டேன், ஆனா அந்த சில்னஸ் போக்குறதுக்காக கொஞ்சோண்டு சுடுதண்ணியை கலந்து அந்த சில்னஸ் இல்லாம வெதுவெதுன்னு குளிப்பேன் சார் அப்படிம்பாங்க, அதுவும் பயன் இல்லை. அந்த குளிர்ந்த தன்மை தான் இந்த உடம்புல இருக்கிற அதிகப்படியான உஷ்ணத்தை வெளிப்படுத்தும். அதனால பிரம்மத்தில் குளிப்போம், பிணிகளை அகற்றுவோம், குளிர்ந்த நீர்ல குளிப்போம். அதற்கு அடுத்தபடியாக விளையாட்டு வீரர்களும் நேரத்தை அனுசரிக்கிறது, எந்த நேரத்தில் எந்த விளையாட்டு விளையாடணும். பாரதி பாட்டா பாடியிருக்கிறான், காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை நேரத்தில் விளையாட்டு அப்படின்னு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு. மாலை நேரத்தில் விளையாட்டு, அதே சமயம் காலை நேரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி விளையாட்டுக்கு கொடுக்கலாம். சிறப்பான பயிற்சி எடுப்பவர்கள், மாநில அளவில் மாவட்ட அளவில் விளையாட்டு வீரர்களாக இருப்பவங்க காலை நேரத்திலையும் கொஞ்ச நேரத்தை அனுசரிக்கலாம். விளையாட்டை மட்டும் விளையாண்டுட்டு விட்டுறக்கூடாது, ஆரோக்கியத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். அதற்கு சாப்பிட்ற விஷயத்திலையும் நேர நிர்வாகம் ரொம்ப முக்கியம். ஒருத்தரை பார்த்தோம்னா காலையில எப்ப சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா 8 மணியும் பார், இன்னொருத்தரை காலையில எப்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்டா 8:30 பார், இன்னொருத்தரை பார்த்தது மதியம் எப்ப சாப்பிடுவீங்கன்னா 1:30 கரெக்டா சாப்பிடுவேன் பார். எத்தனை பேரை கேட்டாலும் ஏதோ ஒரு மணியை சொல்லுவாங்க. அதுல என்ன ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா, இந்த சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் மணியை பார்க்காம பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம கடைபிடிக்கணும். எப்ப சாப்பிடுவீங்க காலையில் அப்படின்னு கேட்டா பசிச்சோன்னு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும். பசித்த பின் புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் மணியை பார்க்காம பசிச்சா சாப்பிடணும், இல்லாட்டா சாப்பிடக்கூடாது. அதே சமயம் இந்த சாப்பாட்டுல மாலை முடிந்த வரைக்கும் எவ்வளவு முன்னாடியே சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பறவைகள் 6-6:30 மேல எதையும் சாப்பிடாது. என்னதான் அற்புதமான அதுக்கு பிடித்த உணவு கொடுத்தாலும் நீங்க ஒரு 8 மணிக்கு இரவு நேரத்தில் போய் ஒரு பறவைக்கு அதுக்கு பிடித்த உணவு கொண்டு போய் பக்கத்தில் வச்சாலும் அது சாப்பிடாது, சிவனேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த பறவைகளுக்கு தெரியறது கூட நம்ம மனித வாழ்க்கையில் உள்ள நமக்கு தெரியறது இல்லை. ஆனா இன்றைய கலியுகத்தில் அங்கங்க ஃபாஸ்ட் ஃபுட்னு போட்டு 8 மணிக்கு மேலதான் சில கடைகளை திறக்கிறாங்க. 8 மணிக்கு மேல திறந்து இரவு 1-2 மணி வரைக்கும் கடைகளை வச்சுக்கிட்டு அங்கேயும் போய் நின்றுகிட்டு, அது இல்லாம அங்கங்க கையந்தி பவன் ஒரு பழக்கம் வழக்கம் வாழ்க்கையா வந்துருச்சு நம்ம மக்கள்கிட்ட. கையில தட்டை வச்சுக்கிட்டு கையேந்தி நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் சாப்பிட்றதெல்லாம் ஆபத்தானது அப்படிங்கறத நம்ம உணர்றதில்லை. அதே போல தூங்குறதுக்கு சரியான நேரத்தை கடைபிடிக்கணும். இரவு 9:30 அளவில் எல்லாம் கண்டிப்பாக தூங்க போயிடணும். ஒரு சராசரி மனிதனுக்கு 6 மணி நேரம் தூக்கம்ங்கிறது அவசியமான ஒன்று. அந்த தூக்கம் குறையும் பொழுது அவன் உடல்நலம் பாதிக்குது, மறுநாள் செயல்பாடு பாதிக்குது. அதனால காலையில 3:00 வரைக்கும் நல்லா தூங்கணும், அப்பதான் மறுநாள் பணிகளை செவ்வனே செய்ய முடியும். இப்படி சாப்பிட்றதுல, தூங்குறதுல, விளையாடுறதுல, குளிக்கிறதுல, படிக்கிறதுல இப்படி நேரம்லாம் பார்க்கிறோம். இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம் ஓடிட்டு இருக்கு. அந்த கடிகாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் நிச்சயமாக அடையலாம். நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட உறுப்புகள் பணியாற்றிக்கிட்டு இருக்கு எந்த சம்பளமும் கேட்காம. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உச்ச நேரம், பீக் டைம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த நேரத்தை தெரிஞ்சு அறிந்து புரிந்து அதுக்கு ஆதரவா நம்ம நடக்கல என்னாலும், அனுசரணையா நடக்கல என்னாலும், அதுக்கு ஒத்தரம் இல்லாம நம்ம செயல்பாடுகளை அமைச்சுக்கணும். அப்பதான் இந்த உடல் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். குறிப்பா ஒவ்வொன்றா பார்க்கும்பொழுது அதிகாலை 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நுரையீரல் உச்சத்தில் இருக்கும். அந்த நேரம் நம்ம எழுந்து காலை கடன்கள் முடிக்கிறது, குளிக்கிறது, இது போல செயல்பாடுகளில் ஈடுபடலாம். அதே சமயம் ஆஸ்மா பிரச்சனைக்கு ஆட்பட்டவர்கள் மூச்சு இழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிர் கிர்னு மூச்சு வாங்கும், வீசிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் நுரையீரல் விழிப்போடு இருக்கிற நேரம். அப்படி பாதிப்புக்கு உட்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, குப்புற படுத்து கால்களை கொஞ்சம் பிரிச்சு வச்சபடி, முகத்தை ஒரு பக்கம் ஒருக்கணிச்சு படுத்தபடி மெதுவ ஆழமா மூச்சை எடுத்து மெதுவ மூச்சை விடணும். இந்த பயிற்சியை பண்ணோம்னா ஓரளவுக்கு அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம். அதுக்கடுத்து 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பெருங்குடல் உச்சத்தில் இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள எழுந்து காலை கடன்களை முடிக்க தவறுபவர்கள் 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாவது அந்த காலை கடன்களை முடிச்சு குளிச்சு தயாராயிடணும். அப்ப அந்த பெருங்குடல் சுத்தமாக இருக்கணும். உடலை கழுவு முன் குடலை கழுவு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்பதான் அந்த தினத்துல பகல் நேரத்தில் என்னென்ன உணவு எடுக்கிறோமோ அதற்கெல்லாம் ஈடு கொடுக்க அந்த பெருங்குடலால முடியும். அதனால அந்த நேரம் வெழிப்போட இருக்கணும். அப்புறம் 7 to 9 இறைப்பை என்று சொல்லப்படுகிற உணவு பை உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் காலை உணவை முடிக்கணும். அவரவர் உடலுக்கு ஏற்றவாறு நோய்க்கு ஏற்றவாறு நம்ம உணவை எடுத்துக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி உணவு எடுத்துக்க கூடாது. ஆகவே காலையில 7 மணியிலிருந்து 9 மணிக்கு இறைப்பை என்று சொல்லப்படுகிற உணவு பை உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளணும். அதற்கப்புறம் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் மண்ணீரல் என்று சொல்லப்படுகிற ஸ்பிளீன் விழிப்போடு இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் ஒரு சொட்டு நீர் கூட நாக்கில் படக்கூடாது. ஒரு சொட்டு தானே படக்கூடாது, ஒரு டம்ளர் குடிக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம விழிப்போடு இருக்கிற நேரம். அதிலும் குறிப்பாக நீரிழிவு பிரச்சனைகள் ஆட்படுபவர்கள் இந்த 9 to 11 ரொம்ப விழிப்போடு இருக்கணும். எதுவும் அன்ன ஆகாரம் நீர் பதார்த்தம் எதையுமே நாக்கில் படாம இருக்கணும். காலை உணவு முடிக்கிறதுனா இந்த 7 to 9 முடிச்சுக்கணும். இந்த 9 to 11 எதுவும் எடுக்கக்கூடாது. அது நீரிழிவு பிரச்சனைக்கு ஆட்பட்டவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் 11 மணி பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இதயம் ரொம்ப உச்சத்தில் செயல்படுகிற நேரம். அந்த நேரத்தில் அதிகமான சிரத்தை எடுத்து செய்கிற பணிகளை செய்யக்கூடாது. இலகுவான பணிகளை செய்யணும். என இதயம் விழிப்போட இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் நீர் ஆகாரங்கள் அருந்தலாம். இளநீர், பழரசங்கள், மோர், இப்படி ஏதாவது நீர் ஆகாரங்களை எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான வேலைகளை செய்யக்கூடாது. ரொம்ப கடுமையான வேலைகள் செய்யும் பொழுது இதயம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதிக ஆபத்து வருகிற நேரம். இந்த உலக அளவில் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இருதய சம்பந்தமான மருத்துவமனைகளில் இருக்கிற ஆம்புலன்ஸ்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கும். அப்பதான் அதிகமாக இதய பாதிப்பு மனிதர்களுக்கு ஏற்படுகிற நேரம். அதனால அந்த நேரத்தில் கடுமையான வேலைகள் செய்யாம நீர் ஆகாரங்களை பருகி நேரத்தை கவனிக்கணும். அதற்கடுத்தபடியா 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லப்படுகிற சிறு உடல் விழிப்போட இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் நம்ம மதிய உணவை எடுத்துக்கலாம். அந்த நேரத்தை தவிர்த்து அதற்கு முன்பு பின்போ உணவு எடுத்துக்கிட்டா அது பொருத்தமாக இருக்காது. அதற்கடுத்தபடியா 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் பகல்ல சிறுநீர் பை உச்சத்தில் இருக்கும். யூரின் பேக் என்று சொல்லப்படுகிற சிறுநீர் பை உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்திலையும் ரொம்ப கடினமான வேலைகளை செய்யாம இலகுவான வேலைகளை செய்யணும். நீர் ஆகாரங்களை அருந்தலாம். காஃபி டீ சாப்பிடாம பழரசங்கள் சாப்பிட்றது, இளநீர் சாப்பிட்றது, மோர் சாப்பிட்றது ஆரோக்கியத்திற்கு நல்ல அசிவாரம் போட்டு தரும். அதற்கு அடுத்தபடியாக 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் கிட்னி என்று சொல்லப்படுகிற சிறுநீரகம் உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அன்றைய தின பணிகளை ஓரளவுக்கு முடித்து நிறைவாக இருக்கிறது போல நம்ம செயல்பாடு இருக்கணும். அந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமான பணிகளை செய்தோமானா நீர்க்கடுப்பு என்ற பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கப்புறம் மாலை 7 மணி முதல் பெரிகார்டியம் என்று சொல்லப்படுகிற இதய மேலுறை விழிப்போட இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் இரவு உணவு எடுத்துக்கொள்ளலாம். அந்த இரவு உணவை இலகுவா இருக்கணும். முடிந்த வரைக்கும் சமைத்த உணவை தவிர்த்து இயற்கை உணவுக்கு போகலாம். அதாவது பழங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் இந்த உடல் முழுமையாக ஓய்வுக்கு தயாராகிற நேரம். அப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு வந்துடணும். அந்த நேரத்தில் போய் தொலைக்காட்சி பார்க்கிறது, மற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுறது இதெல்லாம் தவிர்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக 11 மணி இரவு 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் பித்தப்பை, கால் பிளாடர் என்று சொல்லப்படுகிற பித்தப்பை உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். அந்த நேரத்தில் கண் விழித்து சினிமாவை பார்ப்பவர்கள், மற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக பித்தப்பை பாதிக்கப்பட்டு பித்தப்பையில் கல் உருவாகிற ஒரு நெருக்கடி ஏற்படும். அதற்கு அடுத்தபடியா இரவு 1 மணி முதல் 3 மணி வரைக்கும், அதிகாலை 3 மணி வரைக்கும் கல்லீரல் என்று சொல்லப்படுகிற லிவர் விழிப்போட இருக்கும். அந்த நேரத்தில் மிக மிக ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம எதையாவது பணி செய்தாலோ கண் விழித்து இருந்தாலோ நமது கண் பார்வை பாதிப்புக்கு ஆட்படும். மறுநாள் கோபம் அதிகமாக இருக்கும். மறுநாள் எந்த வேலையும் செய்ய முடியாது. பார்க்கிறவங்க மேலெல்லாம் எரிச்சலா வெறுப்பா நம்முடைய அணுகுமுறை இருக்கும், கோபம் வரும். ஆக அந்த இரவு 1 மணி முதல் 3 மணி வரைக்கும் கல்லீரல் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் நல்ல உறக்கத்தில் இருக்கணும். இப்படி 2-2 மணி நேரமாக நம்ம வாழ்க்கையில் இந்த உடம்பை எப்படி செயல்பட வைக்கணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிந்து புரிந்து கொண்டால், இந்த நேரத்தை நிர்வாகம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையிலையும் வெற்றி மேல் வெற்றி பெறலாம், சாதனை படைக்கலாம் என்பது மறுக்க முடியாத உண்மை.
இதுவரைக்கும் ஒவ்வொரு செயலையும் அந்நாளில் நமக்கு கிடைக்கும் நேரத்தை பொறுத்து நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் வி ஆர் அறிவழகன் அவர்கள். என்ன நண்பர்களே, நிகழ்ச்சி கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் இல்லையா?